Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billah. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiyalah. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'du. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. عن أبي عبد الرحمن عوف بن مالك رضي الله عنه قال صلى رسول الله صلى الله عليه وسلم على جنازة فحفظت من دعائه وهو يقول اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت ثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار حتى تمنيت أن أكون أنا ذلك الميت رواه مسلم. தொடர்ச்சியாக நாம் ரியாது சாலிஹீன் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலை படித்து வருகிறோம். இறுதியாக நடந்த 11வது பாட வகுப்பிலே ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிற பொழுது நாம் அடையக்கூடிய நன்மைகள், அதேபோன்று அந்த ஜனாசா தொழுகையினால் அது தொழப்படக்கூடியவருக்கு எந்த அளவு பிரயோஜனம் அளிக்கிறது என்ற விடயங்களை நாம் பார்த்திருந்தோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்திகள், யார் ஒரு ஜனாசாவிற்காக தொழுகிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. ஒரு கீராத் என்றால் ஒரு மகத்தான ஒரு பெரிய மலை அளவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள். அதேபோன்று யார் ஒரு ஜனாசாவிற்காக தொழுது அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனோடு இருக்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்துகள் நன்மை இருக்கிறது என்ற விடயங்களை நாம் சென்ற பாடத்தில் பார்த்திருந்தோம். அதேபோன்று ஒரு முஸ்லிம் ஜனாசாவிற்கு முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து 100 பேர்கள் தொழுகிறார்கள், அல்லது 40 இணை வைக்காத முஸ்லிம்கள் தொழுகிறார்கள் என்றால் அந்த ஜனாசாவிற்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கிறது என்ற விடயத்தை சென்ற பாடத்திலே நாம் படித்திருந்தோம். இன்று நாம் அந்த ஜனாசா தொழுகையில் அந்த ஜனாசாவிற்காக ஓதப்படக்கூடிய துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும், அதனுடைய மொழிபெயர்ப்பு எமக்கு சொல்லவிருக்கின்ற செய்தி என்ன என்பதனையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த துஆவை பொறுத்தமட்டில் மிகவும் மகத்தான ஒரு துஆ என்று குறிப்பிடலாம். மிகவும் சிறந்த ஒரு துஆ, ஒரு மதிப்பு மிக்க துஆ என்று இதனை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்காக தொழுகை நடாத்திய போது இந்த துஆவை ஓதினார்கள் என்று துஆவை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஹத்தா தமன்னைது அன் அகூன அன தாலிகல் மயித். அதாவது நபி அவர்கள் இந்த ஜனாசாவிற்காக இந்த துஆவை ஓதினார்கள், நான் இந்த துஆவை கண்டு பேராசைப்பட்டேன். எதற்கு என்றால், இந்த மையத்தினுடைய இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் பேராவல் கொண்டேன் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த துஆவானது அந்தளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு துஆ என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவினுடைய மகத்துவத்தை நாம் விளங்குவதென்றால், அதற்கு முன் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா மனிதர்களை உலகத்திலே படைத்திருக்கிறான். அவர்களுக்காக இந்த உலக வாழ்க்கை என்ற ஒன்று, அதே போன்று கபரிலே ஒரு சில காலம் ஒரு வாழ்க்கை, அதே போன்று மறுமையிலே நிரந்தரமான வாழ்க்கை என்று மனிதர்களுக்கு சில வாழ்க்கைகள் காணப்படுகிறது. எனவே அந்த வாழ்க்கையின் முதல் கட்டம்தான் இந்த உலக வாழ்க்கையாகும். இத்தோடு ஒரு மனிதனது வாழ்க்கை முடிவதில்லை என்ற தெளிவான நம்பிக்கையோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டில் யார் எப்படி புரிந்து கொண்டாலும், அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கையில் மனிதனிடம் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதனை மிக தெளிவாக அவனது வேத வார்த்தைகளின் மூலம் எமக்கு கூறுகிறான். நாம் பலமுறை கேள்விப்பட்ட அல் குர்ஆனிய வசனங்கள் பல ஹதீஸுகளின் மூலம் நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். அதாவது நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை சுகம் அனுபவிப்பதற்கு வந்த இடமோ அல்லது அதாவது கஷ்டங்களுவிப்பதற்காக வந்த இடமோ கிடையாது. இது ஒரு சோதனை களமாகும். இந்த சோதனை களத்தை பொறுத்தவரையில் நலவுகளும் கெடுதிகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதனுடைய நோக்கம் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான். நலவு வந்துவிட்டால் தான் அதை அடைந்து விட்டேன் என்று பெருமைப்படுவதற்கோ, சோதனை வந்துவிட்டால் கஷ்டங்கள் வந்துவிட்டால் இத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒரு மனிதன் தடுமாறுவதற்கோ இந்த உலக வாழ்க்கையில் அந்த விடயங்கள் அமைக்கப்படவில்லை. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ நப்லூகும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா. ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு மத்தியில் நலவுகளை கொடுத்தும் அதே போன்று தீமைகளை கொடுத்தும் நாம் அவர்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, வ இலைனா துர்ஜஊன், எங்களை நோக்கி அவர்கள் மீண்டு வர வேண்டி இருக்கிறது என்று மிக தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே மிக தெளிவாக இதனை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்வதென்றால், இந்த உலகத்திலே நாம் பிறக்கிற பொழுது நாம் தட்டா தனியாகத்தான் பிறக்கிறோம், எம்மோடு கூட யாரும் வருவதில்லை. அதே போன்று நாம் மரணிக்கிற பொழுதும் நாம் மாத்திரம்தான் செல்வோம், எம்மோடு யாரும் கூட வரமாட்டார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் எமக்கு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் உடைமைகளாக இருக்கட்டும் அனைத்துமே நாம் பிறந்த பிறகுதான் எம்மோடு வருகிறது, எமக்கு வந்து சேருகிறது. நாம் மரணித்து செல்கிற பொழுது எம்மோடு எதுவும் வரப்போவதில்லை. அதே போன்று மறுமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, அந்நாளில் ஒரு சகோதரன் தனது சகோதரனை விட்டு விரண்டோடுவான், தனது தாயை விட்டு தகப்பனை விட்டு விரண்டோடுவான், தனது மனைவிமார்களை விட்டு குழந்தைகளை விட்டு விரண்டோடுவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமக்கு என்னதான் உறவுகள் இருந்தாலும் உடைமைகள் இருந்தாலும் அந்த அனைத்தும் எம்மை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கிறான், இவன் சதக்கா செய்கிறானா இல்லையா. இன்னொருவருக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான், இவன் என்ன செய்கிறான், எப்படி நடந்து கொள்கிறான் என்று. ஒருவருக்கு மக்கள் மத்தியிலே புகழை கொடுத்து சோதிக்கிறான், இவன் எப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்கிறான். இன்னொருவருக்கு மக்கள் மத்தியிலே விமர்சனத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படி ஒவ்வொரு கட்டங்களும், மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களும் சோதனைகள் என்பதனை திட்ட தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போதும் இது எனக்கு கிடைத்த கூலிகள், இதற்கு மேல் எனக்கு எந்த கஷ்டங்களும் வரப்போவதில்லை, நான் இன்னாருடைய மகன், இந்த செல்வங்கள் எனக்கு காணப்படுகிறது என்ற ஒரு நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது. அதே போன்று நான் என்னதான் நல்ல விடயங்கள் செய்தாலும் என்னை யாரும் கவனிக்கிறார்கள் இல்லை, நான் தனிமையில் தான் இருக்கிறேன், சோதனைகள் அடுக்கிக் கொண்டே செல்கிறது என்று நாம் தடுமாற வேண்டிய தேவையும் கிடையாது. எனவே இதனை நாம் சரியாக புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான ஒரு தேவையாகும். அதனை புரிந்து கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு செல்ல முடியும். எனவே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இந்த முதல் கட்ட வாழ்க்கையை தந்துவிட்டு அவனுக்குரிய நேரத்தை, அவனுக்கு மௌத்தை கொடுப்பதன் மூலம் முடித்து வைக்கிறான். அதற்கு பிறகு அவனுக்கு இரண்டு வாழ்க்கைகள் காணப்படுகிறது. அந்த வாழ்க்கைகள் தான் அவன் இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டான், நல்ல முறையில் அதனை கழித்தானா அல்லது பிழையான வழியில் கழித்தானா என்பதனுடைய அந்த பெறுபேறுகளை அறிவிக்கக்கூடிய இடமாகும். அவன் செய்த நல்லதற்கோ அல்லது தீமைக்கோ கூலிகளை அல்லது தண்டனைகளை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையின் மரணத்தை தாண்டிய அடுத்த கட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை என்ன, இதிலே ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன என்பதனை தெளிவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல், அந்த ஒவ்வொரு கட்டங்களில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு உறவுகளுடனும், அது தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா மிக அழகாக வழிகாட்டுகிறார். எனவே இந்த அனைத்து கட்டங்களையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது என்றால் அத்தோடு அவனது சோதனையின் நேரம் முடிவடைகிறது. அதற்கு பிறகு அவனுக்கு சோதனை என்ற ஒன்று கிடையாது. அந்த நேரத்திலே அவனுக்காக இறுதி தொழுகை நடாத்தப்படுகிறது. இதிலே ஓதப்படக்கூடிய துஆ மேலே நான் ஓதிக்காட்டிய துஆவாகும். எனவே பாருங்கள், இந்த துஆவினுடைய அர்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹும்மா அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையை இவர் முடித்து விட்டார், எத்தனையோ கட்டங்களை இவர் தாண்டி வந்திருப்பார், எத்தனையோ தவறுகளை இவர் செய்திருப்பார், இவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, அது மட்டுமல்ல, இவருக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். وَعَافِهِ وَعَفُ عَنْهُ, இவருக்கு இனி வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை கொடு, இவருடைய பாவங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடியா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, இதற்கு பிறகு நிச்சயம் வாழ்க்கை இருக்கிறது, அதிலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்தை அழகானதாக கண்ணியம் மிக்கதாக ஆக்கிவிடு. முதுகலகு, இவர் இப்பொழுது நுழைய போகக்கூடிய கபரு அதே போன்று அவர் நுழையவிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் விசாலப்படுத்திக் கொடு. இவரை நீரை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் அதே போன்று குளிரான நீரை கொண்டும் இவரை கழுவியா அல்லாஹ். وَنَقِّهِ مِنَ الْخَطَايَا كَمَا نَقَّيْتَ الثَّوْبَ الْأَبْيَضَ مِنَ الدَّنَسِ. அதாவது ஒரு அழுக்கான ஒரு அழுக்கிலிருந்து வெள்ளை ஆடை எப்படி துப்புரவுபடுத்தப்படுமோ இதே போன்று இவருக்கு இருக்கக்கூடிய தவறுகள், இவர் செய்த பாவங்களை நீ அப்படியே கழுவி துப்புரவாக்கிவிடு யா அல்லாஹ் என்று இந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். எனவே பாருங்கள், மேற்கண்ட ஒவ்வொரு விடயங்களின் மூலம் நாம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக விளங்கியிருப்போம். எப்படி ஒரு மனிதன் அவனது வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு கடமைகள் இருக்கிற காரணத்தினால் அந்த கடமைகளை சரியாக செய்யாமல் தவறிழைக்கக்கூடியவன் மனிதன். எனவேதான் முதலாவது அந்த நிலைமை மாற வேண்டும், அந்த தவறிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும், அந்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெரியப்படுத்தும் முகமாக அந்த மரணத்திற்காக இவருடைய பாவங்களை மன்னி, இவருக்கு இரக்கம் காட்டு, இவருக்கு ஆரோக்கியத்தை வழங்கு, இவருடைய பாவங்கள் எப்படியாக இருந்தாலும் அதை துப்புரவுபடுத்திவிடு, எப்படி ஒரு அழுக்கான அழுக்கு படிந்த ஒரு வெள்ளை துணி சரியாக துப்புரவுபடுத்தப்பட வேண்டுமோ அதே போன்று இவரை துப்புரவுபடுத்திவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து அந்த பிரார்த்தனையை கவனிக்கிற பொழுது وَأَبْدِلْهُ دَارًا خَيْرًا مِنْ دَارِهِ, இவர் உலகத்திலே ஒரு வீட்டிலே வாழ்ந்தார், அது மிகவும் பூரணமான ஒரு வீடாக இருந்ததா இல்லையா என்று தெரியாது. இவருக்கு இவர் வாழ்ந்த அந்த வீட்டை விட சிறந்த வீட்டை மாற்றிக்கொடியா அல்லாஹ். وَأَهْلًا خَيْرًا مِنْ أَهْلِهِ, இவர் ஒரு குடும்பத்திலே பிறந்தார், எப்படியான பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்தார், எப்படியான பிள்ளைகள் இவருக்கு கிடைத்தது, ஆளாளுக்கு வித்தியாசப்படும். எனவே அந்த பிரார்த்தனை அவரை சென்றடைகிறது. இந்த உலகத்தில் அவருக்கு இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை இவருக்கு கொடியா அல்லாஹ். இந்த உலகத்திலே அவருக்கு துணைவி, அதாவது மனைவி என்று ஒருத்தி இருந்திருப்பாள், அவளிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், நிரந்தரமாக அவளோடு வசித்திருப்பாள், பல வகையான கட்டங்களை சோதனைகளை தாண்டி அவர் வாழ்ந்திருப்பார். எனவே இதனை விட சிறந்த ஒரு மனைவியை நீ இவருக்கு கொடியா அல்லாஹ். எனவே பாருங்கள், இந்த மூன்று விடயங்களில் இருந்தும் இவர் வாழ்ந்த வீடு, இவர் வளர்ந்த குடும்பம், இவருக்கு இருந்த மனைவி, இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்கிற பொழுது இந்த உலகத்தில் இருந்ததை விட சிறந்ததை கொடு என்று கேட்கிறார்கள். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வீட்டிலே நாம் வாழ்ந்தாலும், எப்பேற்பட்ட குடும்பத்தில் நாம் பிறந்தாலும், உலக அழகிதான் எமது மனைவியாக இருந்தாலும், அது மறுமையை ஒப்பிட்டு அது சிறந்ததாக ஆக முடியாது. அந்த மறுமையில் கிடைப்பதுதான் சிறந்தது, அதற்கு அடுத்த கட்டங்களில் உள்ளதுதான் இந்த உலகத்தில் உள்ளவை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான துஆவை செய்துவிட்டு சொல்கிறார்கள், வஅத்கில்ஹுல் ஜன்னா வஅஇதுஹு மின் அஸாபில் கபர் வமின் அஸாபின் நார். இவரை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடு, இவரை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விடு, அதே போன்று நரக வேதனையிலிருந்தும் இவரை காப்பாற்றி விடியா அல்லாஹ் என்று அந்த மரணத்திற்காக அந்த மையத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இதனை பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த சஹாபித்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிற பொழுது சொல்கிறார்கள், இந்த மரணமாக நான் இருந்திருக்க கூடாதா என்று பேராவல் கொண்டேன் இப்படியான இந்த பிரார்த்தனையை கண்டு என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள். எனவே இந்த துஆவை நாம் அழகாக இதனுடைய அர்த்தங்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதற்கு ஏற்ப எமது உலக வாழ்க்கையில் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும், அதே போன்று மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் அழகாக விளங்கி அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படுகிற பொழுது நாம் முஸ்லிம்களாக நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழலாம். எம்மோடு கூட வாழக்கூடிய எமது முஸ்லிம் சகோதரர்கள் இந்த பிரார்த்தனையை நாம் மையத்தாக நாம் ஜனாசாவாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே எமக்காக ஓதுவார்கள் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இப்படியான துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிலே எமது இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அமைத்து அந்த மறுமையிலே எமக்கு வெற்றியை தருவானாக. இத்தோடு எமது பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.